ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 18 முடிவு துறவின் பக்குவம் பதம் 3. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் தியாஜம் தோசவத்திதி ஏக கர்ம பிராஹோ மனுஷினாம் யஜ்யதான தப கர்ம ந தியாஜம் இதி சாபரேம் தியாஜம் தோசவத் இதி ஏக கர்ம ப்ராஹோ மனுஷினாம் யஜ்யதான தப கர்ம ந தியாஜம் இதி சாபரேம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். இருப்பினும் யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது என்று சில சாதுக்கள் கூறுகின்றனர். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷோரன்மிலேதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் இரண்டு விதமான சாதுக்கள் உள்ளனர் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு விதமான சாதுக்கள் பல நோக்கு செயல்களை தோஷமாக எண்ணி அவற்றை கைவிட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இன்னொரு விதமான சாதுக்கள் தானம், யாகம், தபம் இவற்றை எப்பொழுதும் கைவிடக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த உலகத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தே தீரும், கருத்து வேறுபாடுகள் இருந்தே தீரணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுமே தன்னிச்சையாக யோசிக்கக்கூடியவர்கள். யாருமே உங்களோட கருத்தும் என்னோட கருத்தும் என்றைக்கும் ஒத்து போகவே போகாது. சில கருத்து ஒத்து போவோம், சில கருத்து ஒத்து போகவே போகாது. அதுபோல பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், இரண்டு விதமான சாதுக்கள் உள்ளன. அவர்கள் முதல் வகையான சாதுக்கள் பலநோக்கு செயல்களை செய்யவே கூடாது, கையை வைக்கவே கூடாது. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து செயல்களுமே மாயை, இந்த செயல்களை செய்யவே கூடாது என்று என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா, வெறுமனே எதுவுமே செய்யாமல் இருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பௌதிக பந்தத்தில் மாட்டிக்கொள்வோம். அதனால் எந்த விதமான காரியமுமே நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா மாட்டிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு விதமான சாதுக்கள் சொல்கின்றனர். இன்னொரு விதமான சாதுக்கள் என்ன சொல்கின்றனர், இல்லை இல்லை, தானம், தவம், யஜ்யம் இதையெல்லாவற்றையும் செய்தாக வேண்டும் அப்படின்னு இன்னொரு விதமான சாதுக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இது சாதாரண விஷயம். இதுபோல் நம்மளே உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா, ஐயா இதை இந்த இதை காரியம் செய்யலாங்களா அப்படின்னா ஒருத்தர் சொல்லுவார் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே கருத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, இல்லைங்க செய்யாதீங்க அது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தே தீரும் இந்த உலகத்தில். அது தவிர்க்க முடியாதவை. நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தான் யோசித்து எது சரி எது தவறு அப்படின்னு சாஸ்திரத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பகவான் இங்கே அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் அவருடைய கருத்து தர்மந்து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், சாஸ்திரம் பகவான் என்ன சொல்லுகின்றார் அப்படிங்கிறத அடுத்த பதத்தில் கூறுவார். அதுபோல் இதுபோல் நமக்கு எப்போவெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வருகிறதோ அப்போ நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னா, சாஸ்திரத்தை மதிக்க வேண்டும். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கின்றன, நான் ஒன்று சொல்லலாம், நீங்கள் ஒன்று சொல்லலாம், இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லலாம். சாஸ்திரத்தில் என்ன சொல்கின்றது அதுதான் முடிவு. அதனால் எப்பப்பெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வருகிறதோ அப்போ நம்ம குழம்பாமல் சாஸ்திரத்தை என்ன சொல்கின்றது அதை நாம் தெரிந்து கொண்டு அதுவே முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பிரபுபாதர் பொருளூரில் குறிப்பிடுகின்றார், சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா யஜ்யம் பண்ணும்போது ஆடுகளை பலி கொடுப்பார்கள். ஆடு கோழி அவற்றை பலி கொடுப்பார்கள். பசுமாடை எப்பொழுதும் கொல்லக்கூடாது. யக்னம் யாகம் எதிர்காண்டியாகவும் பசுமாடுகளை பயன்படுத்தக்கூடாது. ஆடுகளை பயன்படுத்தலாம், குதிரைகளை பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் கோழியை பயன்படுத்தலாம். அப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கின்றன. அப்படி அதை வந்து ஒரு விதமான சாதுக்கள் செய்வார்கள், இன்னொரு விதமான சாதுக்கள் இதை வந்து வந்து விலங்கினங்களை கொல்லவே கூடாது, அறவே அகிம்சை அறவே கொல்லக்கூடாது, அதை வந்து அது வந்து செய்யவே கூடாது அப்படின்னு இன்னொரு விதமான சாதுக்கள் சொல்கின்றனர். ஆனால் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றன, நம்ம ஒரு ஆடையோ இல்லை கோழியோ யக்னத்தில் வந்து அர்ப்பணித்தம் அப்படின்னா அதற்கு கொல்வது என்று பொருள் கிடையாது. அதாவது கசாப்பு கூடத்தில் கொல்றதுக்கும் யக்னத்தில் அர்ப்பணம் செய்வதற்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. கசாப்பு கூடத்தில் நம்ம ஒரு ஆட்டையோ ஒரு கோழியோ வதம் செய்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு ஆடு வந்து ஒரு 10 வருஷம் உயிர் வாழணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், 2 வருஷத்துலேயே அதை கொண்டுட்டோம் அப்படின்னா மீதி 8 வருஷம் மீதி இருக்கு இல்லையா, அந்த சரீரத்தில் அந்த ஆடு வாழ்ந்தே ஆக வேண்டும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு மறுஜென்மம் அந்த ஆடு எடுக்கும். அந்த 8 வருஷம் மீதி உள்ள 8 வருஷத்தை கழிக்கிறதுக்காண்டி அது என்ன பண்ணும், இன்னொரு ஜென்மம் எடுத்து மீதி உள்ள 8 வருஷத்தை கழிக்கும். ஆனால் வந்து யக்னத்தில் நம்ம வந்து ஆடையும் கோழியும் அர்ப்பணம் செய்யும் பொழுது, அதாவது யக்னம் அப்படின்னா வந்து 4 கல்லை வச்சு கொஞ்சம் கட்டையை போட்டு அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி சுவாகா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து அர்ப்பணம் பண்ணுறது கிடையவே கிடையாது. சரியான பிராமணர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய்மையான பிராமணர்கள் வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்து ஆடு கோழி இவற்றை வந்து அர்ப்பணம் செய்தோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் நல்ல பிறவி கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் வந்து யாகத்திலும் யக்னத்திலும் அர்ப்பணம் செய்கின்றார்கள். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன, சரியான பிராமணர்கள் சரியான மந்திரங்களை உச்சரித்து அவர்கள் அர்ப்பணம் செய்தால் அடுத்த பிறவியில் அந்த ஆடோ கோழியாக இருந்தாலும் மனித பிறவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால தான் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா சாஸ்திரத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன, வேத எப்பப்பெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்போ ஆடு கோழி இவற்றை வந்து அர்ப்பணம் செய்யலாம், சரியான வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்து. அது வந்து அந்த ஆட்டுக்கும் அந்த கோழிக்கும் வந்து நன்மையை பயக்கும். அதாவது பிரம்மாண்ட பிரம்மித்தே கோணு பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதை பய பக்திலதா பீஜம் சேத்தன மகாபிரபு சொல்லுகின்றார். இந்த பிரம்மாண்டத்தில் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கின்றார்கள், 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கின்றன. அதாவது படிப்படியே வந்து எறும்புலேருந்து புழுலேருந்து பூச்சியிலேருந்து படிப்படியே பறவைகள்லேருந்து அதுக்கப்புறம் வந்து கோழியாக இருந்து கோழியிலேருந்து ஆடு ஆடுலேருந்து படிப்படியே வந்து மாடு மாடுலேருந்து படிப்படியே வந்து மனித சரீரத்துக்கு வந்து ஒரு ஜீவாத்மா வருகிறது. அப்போ யக்னத்திலையும் யாகத்திலையும் வந்து இந்த ஆடையும் கோழியையும் பலி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுகின்றது, நேரடியாக மனித சரீரத்துக்கு வருகிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விலங்கினங்களுக்கு நன்மை பயக்கின்றது. அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, எப்பப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது ஆடையும் கோழியையும் யக்னத்தில் அர்ப்பணிக்கலாமா அப்படின்னு சொல்லுகின்றது. ஆனால் இன்னொரு விதமான சாதுக்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா இதெல்லாம் வந்து கொல்லவே கூடாது அப்படின்னு வந்து சொல்வார்கள். இதுபோல் பார்த்தோம் அப்படின்னா பல நேரங்களில் கருத்து வேறுபாடு வருவது சகஜம். அதனால் வந்து நம்ம எல்லாவற்றையும் பகவானிடமிருந்து தெரிந்து கொண்டு எது சரி எது தவறு, அதாவது சில யுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா செய்யலாம் அப்படின்ட்டுருக்கோம். அதாவது திரேதாயுகம் துவாபர யுகத்தில் சந்நியாசத்தை சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த கலியுகத்தில் வந்து சந்நியாசியும் ஏற்றுக்கொள்ளப்படாது, யாரும் வந்து சந்நியாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா சன்னியாசியினுடைய தர்மங்களை கடைபிடிப்பது மிக மிக கடினம். சன்னியாசி ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கணும், அதுக்கப்புறம் தரையில் தான் படுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து 2 முறை சாப்பிட வேண்டும், அதுவும் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது, அது அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும். அதுபோல் வந்து எங்கேயும் வந்து வீட்டில் தங்கக்கூடாது, அவர்கள் வந்து வழி போகாக தெருவிலையும் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல தான் தங்க வேண்டும். இதுபோல் வந்து சன்னியாசிகளுக்கு பலவிதமான தர்மங்களை கடைபிடிக்க வேண்டி இருக்கின்றது. அதெல்லாம் வந்து இந்த கலியுகத்தில் வந்து சாத்தியமா அப்படின்னா சன்னியாசிகளுக்கு சாத்தியமே கிடையவே கிடையாது. அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, இந்த கலியுகத்தில் வந்து சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வேளை வந்து தம்பி இறந்து விட்டால் அண்ணன் என்ன பண்ணலாம் அப்படின்னா தம்பியோட மனைவியினோட கர்ப்பத்திலிருந்து குழந்தை பெற்றெடுக்கலாம், அதுவும் இந்த கலியுகத்தில் வந்து தடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து குதிரையை யக்னத்தில் அர்ப்பணிக்கலாம், அதுவும் இந்த கலியுகத்தில் கிடையாது. அதுபோல் இது எந்தெந்த யுகத்தில் எது எது சாத்தியமோ சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, அதைப்படி நம்ம எப்பொழுதுமே வந்து பின்பற்ற வேண்டும். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு விதமான அறிஞர்கள், ஒரு விதமான சாதுக்கள் பௌதிக செயல்களை எப்பொழுதுமே வந்து செய்யக்கூடாது என்று இங்கே சொல்லுகின்றார்கள். பலநோக்கு செயல்களை தோஷமாக எண்ணி அவற்றை துறந்து விட வேண்டும், எந்த விதமான செயல்களும் செய்யக்கூடாது என்ற சாதுக்கள் கூறுகின்றனர். இன்னொரு விதமான சாதுக்கள் யாகம், தவம், யஜ்யம் இதை எப்பொழுதுமே கைவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். பகவானுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதை பற்றி அடுத்த பதத்தில் பகவான் கூறுவார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன், ஹரே ராம 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 ஹரே ஹரேன். ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.